இந்த நிகழ்ச்சி ஜாய்ஸ் மயர் ஊழியர்களின் நண்பர்கள் மற்றும் பங்குதாரர்களினால் வழங்கப்படுகிறது.
நான் இந்த 9 வார்த்தைகளை கண்டுபிடித்த பின்புதான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அவை 9 மந்திர வார்த்தைகள். என் இல்லற வாழ்க்கையை முற்றிலுமாக காப்பாற்றிய அந்த 9 வார்த்தைகளை என்ன சொல்லட்டுமா? நான் சரின்னு தான் நினைச்சேன், ஆனா அது ஒருவேளை தப்பாவும் இருக்கலாம். இன்று நான் சொல்ல போகும் செய்தி உங்கள் வாழ்வில் இருந்து அநேக மன அழுத்தத்தை நீக்கப் போகிறது. இது உங்கள் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக மாற்றப் போகிறது. இதன் தலைப்பு என்னவென்றால், கட்டுப்பாட்டை மீறுவது ஆனால் அதை நேசிப்பது. கட்டுப்பாட்டை மீறுவது ஆனால் அதை நேசிப்பது. நான் நீங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி பிறகு உங்கள் இஷ்டப்படியெல்லாம் செய்வதை குறித்து சொல்லவில்லை. மற்றவர்களை கட்டுப்படுத்துவதை நிறுத்துங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்கின்றேன். சூழ்நிலையை மாற்றாதீர்கள், தேவனையும் மாற்ற நினைக்காதீர்கள். அந்த மன அழுத்தத்தை போக்க கற்றுக்கொள்ளுங்கள், பிறகு அது உங்களுக்கு பிடித்துவிடும். நாம் ஏன் எல்லாவற்றையும் மாற்ற நினைக்கிறோம் என்பதை குறித்து 4 வித்தியாசமான காரணங்களை சில நிமிடங்களில் பேசப்போகிறோம். 2 விதமாக இதை நம்மால் பார்க்க முடியும். முதலாவதாக, மற்றவர்கள் உங்களை கட்டுப்படுத்துவதை நீங்கள் விரும்புவதில்லை. அது உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தமும் அல்ல. அது அவர்களுக்கும் நல்லதல்ல, உங்களுக்கும் நல்லதல்ல. மேலும் எப்போதுமே நீங்கள் மற்றவர்களை கட்டுப்படுத்த நினைக்காதீர்கள். விசேஷமாக சொன்னால், இது வளர்ந்த பிள்ளைகளை கொண்ட பெற்றோர்களுக்குத்தான் மிகுந்த கஷ்டமாக இருக்கும். ஒருவரை நாம் வழிநடத்தக்கூடிய இடத்தில் இருப்பது சுலபமல்ல. எப்போது பார்த்தாலும் அவர்களிடம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்வது அவர்கள் வாழ்வை குறித்து சொல்வது தவறு. பிறகு திடீரென்று ஒரு நாள் நீங்கள் இப்படி செய்வதை அவர்கள் வெறுக்க ஆரம்பித்து விடுவார்கள். உங்கள் அறிவுரையை அவர்கள் பாராட்ட மாட்டார்கள், அதை எடுத்துக்கொள்ளவும் மாட்டார்கள். நீங்கள் அறிவுரை சொன்னால் உங்கள் மீது அவர்கள் கோபம் வரும். சில நேரம் அதிலிருந்து விடுபட முடியாமலும் போகும். ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு மாற்றத்தை எடுத்துத்தான் ஆக வேண்டும். நீங்கள் வளர்ந்த உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் செய்யும் காரியத்தை செய்ய அவர்களுக்கும் உரிமை உண்டு. அதாவது, அவர்களும் தங்கள் சொந்த முடிவுகளை அவர்கள் இஷ்டம் போல எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை அவர்கள் எடுக்கும் முடிவு தவறாகவே இருந்தாலும் அது அவர்கள் சொந்தமாக எடுத்தது. சில நேரம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை அவர்கள் மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். நான் உங்கள் அறிவுரையை தவறு என்று சொல்லவில்லை. ஆனால் பல நேரங்களில் மக்களுக்கு பட்டால்தான் புத்தியே வருகிறது. உங்களுக்கு ஒரு கதை இதன் மூலமாக விளக்குகிறேன். தெய்வம் நானும் பல வருடங்களுக்கு முன் ஒரு சபைக்கு சென்றிருந்தோம். சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. ஆனால் உலகத்தில் இருப்பது போன்ற சில காட்சிகள் சபைகளிலேயும் சர்வ சாதாரணமாக அரங்கேறும். அங்கே பார்த்தால், அதாவது அங்கு சில குழுக்கள் இருக்கும். சபைக்குள் யாருடைய லிஸ்டில் யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வியிடும். நீங்கள் எந்த குழுவில் இருக்கிறீர்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இப்போது போல் அப்போது எனக்கு விவரம் தெரியாது. என்னுடைய குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட காரியங்களால் அப்போதும் நான் பாதுகாப்பற்ற உணர்வில் தான் இருந்தேன். அதனால் நான் முக்கியத்துவத்தையும் மதிப்பையும் அங்கே தேடிக்கொண்டிருந்தேன். அதன் பிறகு நாங்கள் அப்படி இருக்கும்போது, அங்கே இருக்கும் சிலரோடு, அதாவது எங்களுக்கு சரிசமமாக இருப்பவர்கள் கூட, நாங்கள் நட்பாக இருக்கும்போது பல நேரங்களில் எங்கள் மதிப்பு உயர்வதாகவே நாங்கள் எங்களுக்குள் நினைத்து கொண்டிருந்தோம். அதனால் அந்த சபையில் இருக்கும் சில குழுக்களோடு நான் இணைந்து கொள்ள முடிவு செய்தேன். அப்போது என்ன செய்தேன் என்றால், அதற்காக மிக பிரயாசப்பட்டேன். காரியங்களை கையாண்டேன். சரியான மனிதர்களுக்கு பாராட்டு தெரிவித்தேன். சரியானவர்களை நான் அழைத்து கொண்டேன். அந்த சரியான மக்கள் செய்ய சொன்ன அனைத்தையும் நான் செய்தேன். அந்த சபையில் என் கணவரை ஒரு மூப்பராக இருக்க சொன்னேன். அவருக்கு அது பிடித்ததா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவரை நான் கட்டாயப்படுத்தினேன். அந்த குழுவில் இணைந்திருந்த அநேகர் அந்த சபை மூப்பர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு எங்களை பிடிக்கும் என்று நினைத்தேன். தேவ் அதில் மூப்பராக இருப்பதிலும் பிரச்சனை இருக்காது என்று நினைத்தேன். அவரை எதற்காக மூப்பராக இருக்க சொன்னேன் என்றால், எனக்கு ஆர்வம் இருந்தது. அங்கே என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன். சபையை நடத்துவதற்கு உதவலாம் என்று எண்ணினேன். அதன் பிறகு இந்த குழுவில் நான் இணைந்து விட்டேன். ஆனால் நடந்தது என்னவென்றால், உங்களை கட்டுப்படுத்தும் மக்களோடு உங்களுக்கு உறவு ஏற்பட்டு விட்டால், அதை உண்டாக்க நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். கடைசியில் இதனால் நீங்கள் சோர்வாகித்தான் போவீர்கள். அதாவது, 1976 தேவன் என் வாழ்க்கையை தொட்டார். நான் ஆவியால் நிரப்பப்பட்டேன். உடனே அவர் என்னை வேதாகம வகுப்பு எடுக்கும்படி அழைத்தார். எந்த மனிதர்களின் நட்பை பெற நான் ஓடி ஓடி உழைத்தேனோ அவர்கள்தான் பொறாமை கொண்டு முதலாவதாக என்னை எதிர்த்தார்கள். மேலும் என்னோடு தொடர்ந்து நட்பாக இருக்க அவர்கள் மறுத்து விட்டார்கள். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சரியான நண்பர்கள், நல்ல நண்பர்கள் வேண்டுமென்றால் நீங்களாகவே போய் தேடிக்கொண்டிருக்காதீர்கள். மாறாக ஒருவித தெய்வீக இணைப்பிற்காக தேவனிடம் வேண்டுங்கள். தேவன் உங்களோடு இணைத்த அந்த நபர் ஒருவேளை உங்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவராகவும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினைத்ததை விட அந்த உறவு முறை சிறந்ததாக ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய தேர்வோ, நீங்கள் கையாண்ட விதமோ, நீங்கள் செய்த சூழ்ச்சியோ சரியாக வந்திருக்காது. அது தவறாகத்தான் போய் முடிந்திருக்கும். இதற்கு யாராவது ஆமென் சொல்ல முடியுமா? சரி, நாம் இப்போது முதலாவது காரியத்தை பார்ப்போம். முதலாவதாக நான் ஒன்றை கேட்கிறேன். இங்கே இருக்கும் உங்களில் யாராவது கட்டுப்பாட்டோடு இருக்கிறீர்களா? ஏனென்றால் முதலில் நான் என் செய்தியை தேவையானவர்களுக்குத்தான் போதிக்கிறேனா என்று எனக்கு தெரிய வேண்டும். இல்லைன்னா நான் பேசாம, சரி சரி அதை விட்டுங்க. நாம் எதற்காக கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்பதற்கான முதல் காரணத்தை பார்ப்போம். அது வேறொன்றும் இல்லை, நாம் பயப்படுகிறோம். அதாவது, நாம் சூழ்நிலையை கட்டுப்பாட்டிற்குள் வைக்கவில்லை என்றால் நாம் நினைத்தது நடக்காது என்று நினைக்கின்றோம். மேலும் அடிப்படையில் நாம் எல்லோரும் நம் தேவைகளை மட்டும்தான் பார்க்கிறோம், அதற்காக கடினமாக உழைக்கிறோம். மேலும் இயேசு சொல்கிறார், மார்க்கெட்டில் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். விரிவாக்க வேதாகமத்தில் இன்னும் தெளிவாக இருக்கிறது. அதில் இருப்பது, தன்னை மறந்து தன் மேலுள்ள நோக்கத்தை எழுந்து அவன் தன் சொந்த விருப்பத்தின் பேரில் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். எனவே சுயநலம் என்பது வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் சொல்வோமானால் கூடவே கூடாது. நாம் நம்மை பற்றி நினைப்பதை காட்டிலும் மற்றவர்களை எப்படி கவனிக்கலாம், எப்படி சந்தோஷப்படுத்தலாம் என்பதை நாம் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு உங்களை பற்றி அதிகம் ஒன்றும் தெரியாது. நீங்கள் எவ்வளவு நாட்களாக தேவனோடு நடக்கிறீர்கள், ஆவிக்குரிய விதத்தில் எப்படி என்று தெரியாது. ஆனால் நான் அதற்காக இன்னும் உழைக்கிறேன். யாராவது இன்னும் அப்படி உழைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அது அப்படி கிடையாது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டது கிடைக்காத போதிலும் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால், நல்ல மனப்பான்மையோடு இருந்தால், ஆவிக்குரிய வளர்ச்சியில் நீங்கள் எங்கேயோ போய்விட்டீர்கள் என்ற அர்த்தம். உங்களில் எத்தனை பேர் நீங்கள் விரும்பியது கிடைக்காத போதிலும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? 20% பேர் இருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையாக இருந்ததற்கு நன்றி. என்னாலும் முடிகிறது, ஆனாலும் நான் இன்னும் நெடுந்தூரம் போக வேண்டும். சுயநலத்தில் வேரூன்றி இருப்பதால் தான் கட்டுப்பாட்டை விரும்புகிறோம். சுயநலத்தை பற்றி ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன், அவை நமக்கு புரிய வைக்கும். 1 Cor 13:4-5, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பிற்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது. மீண்டும் சொல்கிறேன், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை. என்னோடு சேர்ந்து இதை சொல்லுங்கள், அன்பு எப்போதும் இருமாப்பாய் இராது. அன்பிருந்தால் எரிச்சல் உண்டாகாது, மனக்கசப்பையும் ஏற்படுத்தாது. சில நேரம் நாம் சொல்வதுதான் நடக்க வேண்டும் என்று நாம் யாருடனாவது சண்டை போட்டு வாக்குவாதம் செய்வோம். அதில் ஜெயிக்கும் போது நாம் உண்மையில் ஜெயிப்பதில்லை, நாம் தோற்கிறோம். ஒரு முறை எங்கள் வீட்டு சுவரில் ஒட்டுவதற்காக நானும் தெய்வம் ஒரு படத்தை வாங்க நினைத்தோம். அதற்காக நாங்கள் ஒரு பெரிய மாலில் படங்களை விற்கும் ஒரு கடைக்கு சென்றோம். அலங்காரம் செய்வதில் எனக்கும் தெய்வுக்கும் ஒரே விருப்பம் இருந்ததில்லை. இம்மியளவு கூட எங்களுக்குள் ஒற்றுமை இல்லை. தேவுக்கு அறையில் இருப்பதெல்லாம் பளிச்சென்று தெரிய வேண்டும். எனக்கு எல்லாம் சற்று மங்களாக பொருந்தி இருக்க வேண்டும். அவர் ஒரு படத்தை பார்த்தார், அவருக்கு பிடித்து விட்டது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கோ அந்த படத்தை சுவரில் ஒட்டினால் நன்றாக இருக்காது என்று தோன்றியது. எங்கள் அறைக்குள் போக அதற்கு அருகதியே இல்லை என்று நினைத்தேன். அங்கே இருந்த வேறொரு படம் எனக்கு பிடித்திருந்தது, ஆனால் அது அவருக்கு பிடிக்கவில்லை. இப்படி இருந்ததால் அடுத்து என்ன நடக்கும் தெரியும் இல்லையா? ஆனால் பாருங்கள், தேவ் உண்மையில் அமைதியை விரும்புவர். சண்டை வாக்குவாதம் இதெல்லாம் அவருக்கு சரியாக வராது. அதனால் அவர் கடைசியாக சொல்லிவிட்டார், உனக்கு பிடிச்சா வாங்கிக்க, எனக்கு பிரச்சனை இல்லை. உடனே வாங்கி கொண்டு சந்தோஷத்தோடு வெளியே வந்தேன். அப்போது என் மாம்சத்தில் ஒரு சிறிய திருப்தி உண்டானது. நீங்கள் யாராவது அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி, இதோ நான் நினச்சது நடந்துருச்சு, ஆனால் ஆவியானவர் என்ன சொன்னார் தெரியுமா, நீ ஜெயிச்சுதான் நினைக்கிற, ஆனால் உண்மையில் நீ தோத்துட்ட. ஏனென்றால் அன்று நான் நடந்து கொண்ட விதம் தேவனுக்கு உகந்தது கிடையாது. தேவன் நம்மை அவருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்க சொல்கிறார். நம் இருதயத்தின் வேண்டுதல்களை அவரே நிறைவேற்றுவார். நாமே கையில் எடுத்துக்கொள்வதையோ சூழ்நிலைகளை மாற்றுவதையோ அவர் விரும்புவது இல்லை. ஒருவேளை நீங்கள் உங்கள் வழியில்தான் செல்வீர்கள் என்றால் உங்களால் அதில் ஜெயிக்கவே முடியாது, தோற்று விடுவீர்கள். ஒருவேளை நீங்கள் நினைத்தது கிடைத்திருக்கலாம், ஆனால் நீங்கள் அதை பெற்றுக்கொண்ட விதம் தேவனை தூஷித்திருக்கும். பிலிப்பியர் 2:3 சொல்கிறது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். இதற்கு நீங்கள் முக்கியமானவர் அல்ல என்பது அர்த்தம் கிடையாது. நாம் எல்லோரும் முக்கியமானவர்கள். அதே நேரம் வெளியில் இருப்பவர்களை விட இந்த அரங்கத்தில் அமர்ந்திருப்பவர்கள் ஒருவர் கூட எந்த விதத்திலும் முக்கியமானவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆமேன். பெருமையை பற்றி நாம் இன்னும் சில நிமிடங்களில் இங்கே பேசப் போகிறோம். பெருமையை பற்றி கேட்க உங்களுக்கு விருப்பமா இல்லையா தெரியாது, ஆனால் நாம் பெருமையை பற்றி பேசத்தான் போகிறோம். நான் ஒரு கேள்வியை கேட்கப் போகிறேன். உங்களுக்கு பிடித்த யாராவது ஒருவரை நீங்கள் இயேசுவை நேசிக்க வைக்க முயற்சி செய்து அவர்கள் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்களா? சரி, நமக்கு தேவனோடு ஒரு நெருக்கமான உறவு இருக்கும்போது அதை மக்கள் தெரிந்து கொள்ளாததால் நாம் அவர்களை நேசிக்கிறபடியால் அவர்களும் நேசிக்க வேண்டும் என்கிறோம். இதற்காக நாம் பல முயற்சிகளை செய்கின்றோம். கூட்டங்களுக்கு அழைக்கிறோம், அவர்கள் பார்க்கும் இடங்களில் வேதத்தை திறந்து வைக்கிறோம், அவர்கள் அறைக்குள்ளே பிரவேசிக்கும் போது பெரிய நம்பிக்கையோடு யோவேலை திறந்து வாசிக்கிறோம். சரியானதைத்தான் செய்கிறோம். இப்போது உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லப்போகிறேன், இதை கேட்டு யாரும் பயந்து விடாதீர்கள். உங்களால் நிச்சயமாக ஒருவரை தேவனை நேசிக்க வைக்க முடியாது, முடியவே முடியாது. ஒருவேளை தேவன் உங்களை அவர்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தலாம், ஆனால் யாரையும் நம்மால் பேசி திருத்திவிட முடியாது. அவர்களுக்கு முன்னால் நீங்கள் கடவுளின் பிள்ளையாக வாழ்ந்தாலும் சரி, தேவனுக்கு உதாரணமாக வாழ்ந்தாலும் சரி. இப்போது நான் எதற்காக இந்த போதனையை உங்களுக்கு சொல்கிறேன் என்று தெரிவிக்கின்றேன். இந்த வருட ஆரம்பத்தில் எனக்கு ஒரு சிறிய பிரச்சனை இருந்தது. இல்லை இல்லை, அது ஒன்றும் சின்ன பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான். எனக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் எதனாலன்னு எனக்கு தெரியலை. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாச்சு, எல்லாம் சரியாக தான் இருக்குது, நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எனக்கு எதுவும் புரியல, நான் என்னையே கேட்டேன், அப்புறம் ஏன் எனக்கு உடம்பு சரியில்லை. பிறகு நீண்ட நாள் மன அழுத்தம் என்று கண்டுபிடித்தார்கள். தொடர்ந்து நான் கடினமாக உழைத்ததால் ஏற்பட்டது. என்னுடைய வேலையெல்லாம் எப்படிப்பட்டதென்றால், நான் அதிகமாக வெளியே பணியாற்றுவேன், கருத்தரங்குகள் நடத்துவேன், புத்தகங்கள் எழுதுவேன், டிவியில் பிரசங்கிப்பேன். ஆனால் இதையெல்லாம் விட உள்ளான பிரச்சனைகள் தான் என்னை பாதித்தது. அதில் அதிகப்படியானது என்னவென்று சொல்ல வேண்டுமானால், சூழ்நிலைகளை கட்டுப்படுத்த நினைத்தேன். சிலவற்றை என்னால் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. உதாரணத்திற்கு, என் பிள்ளைகளில் ஒருவன் எப்போதும் வீட்டுக்கு லேட்டாகத்தான் வருவான். ஒரு நாள் கூட சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தது கிடையாது. ஆனால் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவனை மாற்றுவதற்கு நான் முயற்சி செய்தேன். அவன் செய்வது தவறு என்று சுட்டிக்காட்டினேன், ஆனால் அது அவனுக்கு பிடிக்கவில்லை. அதனால் பல பிரச்சனைகள் வந்தது. இப்படி வீடுகளில் நடந்தால் கடைசியில் நாம் ஒரு முடிவுக்கு வந்து என்ன சொல்லுவோம் தெரியுமா? தேவனே, இதை கொஞ்சம் பாருங்கள், இது ஏன் பிரச்சனை இல்லை. என்ன பார்க்குறீங்க, நான் சொல்கிறது புரியுதா? நாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்து விடுவோம், ஆனால் கடைசியில் கடவுள் முடித்து கொடுக்க வேண்டும் என்போம். தேவன் நம்மை ஒருபோதும் கட்டுப்படுத்துவதில்லை, நம்மை தூண்டுவதில்லை, கையாள்வதில்லை, நம்மை எதற்காகவும் குற்றப்படுத்துவதில்லை. ஆனால் பிசாசு செய்வான், அவன் நம்மை கையாள்வான், நம்மை குற்றப்படுத்துவான். அதையே நாம் மற்றவர்களுக்கு செய்ய முயற்சிக்கும் போது தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தாமல் தீமையான குணத்தை வெளிப்படுத்துகிறோம், அதுவும் அதிகமாக. தேவன் நம்மை என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார், முன் செல்கிறார், வழி நடத்துகிறார். அவர் தான் சொன்னதை செய்வதால் வரும் விளைவுகளை தெரிவிக்கிறார், அவர் சொன்னதை செய்யாததனால் வரும் விளைவுகளையும் காண்பிக்கிறார். ஆனால் நாம் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொன்னதே கிடையாது. அவர் அதை நம்மிடம் விட்டு விடுகிறார், நாமே தேர்வு செய்து கொள்ளலாம், நம் இஷ்டப்படி நடக்கலாம். உங்கள் நண்பர்கள் தொடர்ந்து உங்களோடு இருக்க நட்பு வைத்திருக்க வேண்டுமானால் இதே சுதந்திரத்தை நீங்களும் அவர்களுக்கு தர வேண்டும். நீங்கள் அவர்களை உங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது, நீங்கள் எதிர்பார்ப்பதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. இது திருமண வாழ்க்கைக்கும் பொருந்தும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கைக்கும் பொருந்தும். எனக்கு 4 வளர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். 4 பேரிடமும் உண்மையாகவே நான் நல்ல உறவு முறையில் இருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் யார் பிரச்சனையிலும் தலையிடாமல் இருப்பதற்கு கற்றுக்கொண்டேன். உங்கள் பிள்ளைகள் வித்தியாசமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரே ஒரு பெண்ணும் இருக்கிறாள், அவளுக்கு நான் நாள் முழுவதும் அறிவுரை கூறுவேன், கேட்டுக்கொள்வாள். பிறகு அவள் தேவைப்பட்டால் சொன்னதை செய்வாள், இல்லையென்றால் விட்டு விடுவாள். அதற்காக நான் அறிவுரை கூறுவதை வேண்டாம் என்று அவள் சொல்ல மாட்டாள். நான் அறிவுரை சொல்வது அவளை தொந்தரவு செய்யாது. ஆனால் என்னுடைய மற்ற பிள்ளைகள் சொல்வது, நீங்கள் செய்கிறதெல்லாம் எங்ககிட்ட சொல்லாதீங்க, அதனால் தெரிந்து கொள்ளுங்கள், மற்றவர்களை பற்றி புரிந்து கொண்டு அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ளலாம் என்று முதலில் பாருங்கள். நான் யார் என்று ஒத்துக்கொள்கிறேன், அறிவுரை கூறுவது எனக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? நான் ஒரு டீச்சர், அதாவது நான் எல்லோருக்கும் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்பவள். நான் சொல்வதில் எந்த தவறும் கிடையாது என்று நிச்சயமாக நம்புவேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் நண்பர்கள் பிரியாதிருக்க வேண்டுமானால் அல்லது உங்கள் இல்லற வாழ்க்கை நீடித்திருக்க வேண்டுமானால் சொல்வதை கேளுங்கள். உங்கள் வழியிலேயே நீங்கள் எப்போதும் போய்கொண்டிருக்க கூடாது. மேலும் உங்களை சுற்றி இருக்கும் காரியங்களை கட்டுப்படுத்தவும் கூடாது. இன்று இங்கு யாருக்கோ நான் உதவி செய்கிறேன், இதை யாரோ பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். இதை கேளுங்கள், இந்த உலகத்தை நடத்துவது என்பது சாதாரண வேலை கிடையாது. அது என்னவென்றால், அவை உங்களை உள்ளுக்குள் எப்போதும் தொடர்ச்சியாக பிஸியாக வைத்திருப்பவை. அதுதான் தேவனை நேசிக்கும்படி மற்றவர்களை மாற்ற நினைப்பது. இதை நாம் தெளிவாக யோசுவா 24:15 வாசிக்கலாம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னே யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அவர் தன் முடிவை எடுத்துவிட்டு சொல்கிறார், என்ன தெரியுமா, இப்போது உங்கள் முடிவை எடுங்கள் என்று. நாமே தேர்ந்தெடுப்பதற்கு தேவன் உண்மையாகவே பல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஒருவர் நரகத்திற்குத்தான் செல்ல வேண்டும் என்று முடிவோடு இருந்தால் அவரது அந்த உரிமையையும் தேவன் பாதுகாக்கிறார். நாம் சரியாகத்தான் செய்கிறோமா என்பதை தேவன் கவனிப்பதில்லை. 1 கொரிந்தியர் 10:24 சொல்கிறது, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். தேவன் மறுபடியும் வந்து நம்மை அழைத்துக் கொள்ளும் வரை அவர் நம்மோடு இடைப்பட்டுக் கொண்டே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஏன் சொல்கிறேன் என்றால், இப்படிப்பட்ட வசனங்களை படிக்கும்போது நான் நினைக்கிறேன், ஜாய்ஸ் 42 வருஷம் ஊழியம் பண்ணாலும் நீ இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த சுயநலம் என்னும் விஷயம் எவ்வளவு சவாலானது என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீர்கள்? என்ன சொல்கிறேன் என்றால், நமக்கு ஒன்று வேணும்னா அது வேணும், அவ்வளவுதான். நாம் நம் சூழ்நிலைகளை மாற்ற நினைக்கும் இரண்டாவது காரணம் என்னவென்றால் நமது பெருமை. ஆதி முதல் இருக்கும் பெருமைதான், அதுவும் ஒரு சுயநலம். நான், எனக்கு, இது என்னோடது. மற்றவர்கள் எடுக்க முடிவை நாம் விரும்ப மாட்டோம். மேலும் நாம் என்ன நினைப்போம் என்றால், நாம் நினைத்தபடி அவர்கள் செய்திருந்தால் அவர்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும் என்று உறுதியாக நினைப்போம். ஏனென்றால் எல்லோரையும் விட நமக்கு தான் அதிகம் தெரியும் என்றும் நினைப்போம். நீங்கள் யாரும் அப்படி இருக்க மாட்டீங்கல்ல. கட்டுப்படுத்த வேண்டும் என்ற அந்த வேர் பெருமையில் இருக்கிறது. ரோமர் 12:3, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே எண்ண வேண்டும். இது உங்களை குறித்து தாழ்வாக நினைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. இது சொல்ல வருவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல், வேறு விதத்தில் சொன்னால், மற்றவர்களை விட நீங்கள் சிறந்தவராக எண்ண வேண்டாம் என்பதே. மற்றவர்களை விட நீங்கள் புத்திசாலிகள் என்று நினைக்காதீர்கள். நிச்சயம் சொல்கிறேன், மற்றவர்களால் முடியாத சில காரியங்களை உங்களால் செய்ய முடியும், அதில் சந்தேகமில்லை. ஆனால் ஒன்றை மறந்து விடுகிறோம், நம்மால் செய்ய முடியாத பல காரியங்களை மற்றவர்களால் செய்ய முடியும். யாருக்கோ இது புரியலன்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். இப்போது ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது, அநேக திருமணங்கள் ஏன் பிரச்சனையில் முடிகிறது என்றால், திருமணம் செய்து கொள்கிறார்கள், பிறகு அவர்கள் மற்றவரை தன்னை போலவே மாற்ற முயற்சி செய்கிறார்கள். இதனால் என்ன ஆகிறது என்றால், உங்களுக்கு இல்லாத ஒன்றை மற்றவரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். கணவனும் மனைவியும் ஒன்றாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். பிறகு அவர்கள் ஒரே சரீரமாக இருக்க வேண்டும். தேவுக்கு சில திறமைகள் உண்டு, எனக்கு சில திறமைகள் உண்டு, ஆனால் நான் தான் முதலில் வெளிப்படுத்தினேன். எங்கள் திருமண வாழ்க்கையில் எத்தனையோ வருடங்கள் நான் நினைத்ததை அவர் செய்ய வேண்டும் என்று நான் பிடிவாதம் பிடித்திருக்கிறேன். ஆனால் அது ஒருபோதும் வேலை செய்ததில்லை. நம் மீது எரிச்சல் படுவார்கள். புரிகிறதா? மற்றவர்களை நாம் கட்டுப்படுத்த நினைக்கும் போது அவர்களுக்கு நம் மீது எரிச்சல் வரும். நீங்கள் தொடர்ந்து அப்படி செய்து வந்தால் உங்கள் உறவு முறை ஆரோக்கியமாகவே இருக்காது. என்றைக்கு கணவனும் மனைவியும் கைகுலுக்கிக் கொள்கிறார்களோ அன்றுதான் நல்ல வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பார்த்து என்ன சொல்ல வேண்டும் தெரியுமா? நீ இருக்கிறபடியாகவே நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உன்னை மாற்ற நினைக்கவே மாட்டேன். அதற்காக நீங்கள் அமைதியாகவே இருந்துவிடக்கூடாது. அதாவது நான் சரியில்லை என்றால் தேவ் என்னை சரி செய்வார். எனவே நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிவுரை சொல்லக்கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் நினைப்பது போல ஒருவரை மாற்ற முயற்சி செய்யக்கூடாது. ஒரு ரகசியம் சொல்கிறேன். ஜனங்கள் இருக்கும் விதமாகவே அவர்களை நேசிக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். நம்மை போல் மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. ஆமென். இது நம் பிள்ளைகளை குறித்து யோசிக்கும் போதுதான் இன்னும் அதிகமாக நினைவில் வருகிறது. வேதம் சொல்கிறது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலேயே அவனை நடத்து. அவர்களுடைய சொந்த திறன் அல்லது இஷ்டம் அல்லது அவர்களின் தனித்தன்மையின்படி. பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை தங்கள் இஷ்டப்படிதான் வளர்க்க வேண்டும் என்று வேதத்தில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. தேவன்தான் நமக்கு பிள்ளைகளை தருகிறார். ஆனால் அவர்கள் அவருக்கு சொந்தம். அவர்களுக்குள் என்ன திறமைகள் இருக்கிறது என்பதை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். தேவன் சொல்வதை அவர்கள் புரிந்து கொண்டு முடிவெடுப்பதற்கு நாம் உதவ வேண்டும். நமது நிறைவேறாத ஆசைகளை அவர்கள் மேல் புகுத்த என்றுமே முயற்சிக்க கூடாது. ஆனால் நிறைய பெற்றோர்கள் அதைத்தான் செய்கிறார்கள். தாய் தகப்பனுக்காக எதையாவது செய்து எத்தனை பிள்ளைகள் பரிதாபத்துக்குரிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்று தெரியுமா? அப்பா அம்மாவின் தேவையை நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அதில் விருப்பமே இருக்காது. எனவே நீங்கள் அவர்களுக்கு சொந்தமாக முடிவெடுக்க சுதந்திரம் கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இன்னும் சந்தோஷமாய் அனுபவிக்கலாம். நான் இப்போது சொல்லிக் கொண்டிருப்பது வெறும் 3 அல்லது 4 வயது குழந்தையை பற்றி அல்ல. அவர்களிடம் போய் இங்கே பாரு செல்லும், நான் உன்னை இனிமேல் ஃப்ரீயாக விட்டுறேன், உன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கோன்னு நீங்கள் சொல்லாதீங்க. நான் பிள்ளைகளின் அடுத்த கட்டத்தை குறித்து இப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன். படிப்படியாக உங்கள் பிள்ளைகள் டீனேஜ் பருவத்துக்கு வருவார்களே, அதை குறித்து அப்போது அவர்களுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுதந்திரம் கொடுக்க வேண்டும். இன்னும் கொஞ்சம் சுதந்திரம், இன்னும் கொஞ்சம் சுதந்திரம். மேலும் ஒன்று சொல்கிறேன், அவர்கள் 18 முதல் 21 வரும்போது நீங்கள் எதிலுமே தலையிடாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் அந்த வயதில் ஏதோ ஒன்று நடக்கும். அப்போது அவர்களுக்கு சுதந்திரம் தேவை. அவர்கள் தவறு செய்வதற்கு கூட அப்போது அவர்களுக்கு உரிமை வேண்டும். உங்கள் பிள்ளைகள் தவறு செய்த போது உங்களில் எத்தனை பேர் அதற்காக வருத்தப்பட்டீர்கள்? அதில் நீங்கள் தலையிடாமல் இருப்பதே பெரிய சவாலாக இருந்திருக்கும். நீங்கள் நினைப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. அவர்கள் எவ்வளவு வளர்ந்தாலும் இது தொடரத்தான் செய்யும். மற்றவர்கள் எடுக்கும் முடிவு எங்களுக்கு பிடிக்காது. மேலும் நாங்கள் நிச்சயமாக சொல்கிறோம், அவர்களை விட நாங்கள் சிறப்பாக செய்வோம். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்வதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் மீண்டும் சொல்கிறேன், உங்களை குறித்து நீங்கள் தவறாக எண்ண வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. உங்களை தாழ்வாக தவறாக குற்றப்படுத்தும் எண்ணங்களுக்கு இடம் தராதீர்கள். ஆனால் உங்களை குறித்து ஒரு நாளைக்கு ஓரிரு முறை நல்லதாக நினைத்துக் கொள்ளுங்கள். நான் வந்து மற்றவங்களோட பெட்டர் தான். சில விஷயங்களை நான் நல்லா பண்ணுறேன். ஆனால் நல்லா செய்ய வேண்டிய சில விஷயங்களை நான் நல்லா செய்யவே இல்லை. அதாவது எனக்கு நல்லா வர்றதெல்லாம் தேவுக்கு நல்லா வராது. ஆனால் அவர் பல காரியங்களை நல்லா செய்வார், ஆனால் எனக்கு சுத்தமாக வராது. அதே சமயம் எங்களுக்குள் வழக்கமான பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் பெருமைதான் அடிப்படையாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் பெருமை இல்லாவிட்டால், அது நுழையாவிட்டால் உங்களுக்குள் வாக்குவாதம் இருக்காது. ஒவ்வொரு விவாகரத்திலும் பெருமைதான் தலையிடுகிறது. வழக்கமாக 2 பேருமே தாங்கள் சொல்வது சரியென்று நினைப்பார்கள். இருவரில் ஒருவர் கூட தங்கள் பக்கம் கொஞ்சமாவது தவறு இருக்கும் என்று கருத்தில் கொள்ள மாட்டார்கள். நான் இந்த 9 வார்த்தைகளை கண்டுபிடித்த பின்புதான் ஒரு முடிவுக்கு வந்தேன். அவை 9 மந்திர வார்த்தைகள். என் இல்லற வாழ்க்கையை முற்றிலுமாக காப்பாற்றிய அந்த 9 வார்த்தைகள் என்னவென்று சொல்லட்டுமா? நான் சரின்னு தான் நினச்சேன், ஆனால் அது ஒருவேளை தப்பாகவும் இருக்கலாம். ஒரு விஷயத்தில் நீங்கள் ஆணித்தரமாக இருந்து கொண்டு வாக்குவாதம் செய்யும்போது அது எதிராளியை நிராயுத பாணி ஆக்கிவிடும். ஒருவேளை உங்கள் பக்கமும் ஏதாவது தவறு இருக்கலாம் என்று நீங்கள் தாழ்மையோடு யோசித்தால் உங்களுக்கு புரிய வரும். இப்படிப்பட்ட நேரத்தில் தேவி என்னிடம் சொல்வார், நம்ம கல்யாணம் ரொம்ப நாள் ஆகுது, அதான் இதெல்லாம் நமக்கு ஒத்து போகுது. ஒன்று சொல்கிறேன், கேளுங்கள். உங்களோடு இருப்பவரை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் புதிதாக ஒருவரை தேடினால் மறுபடியும் முதலேந்து ஆரம்பிக்க வேண்டியது. உங்கள் துணையை நீங்கள் தக்க வைத்துக் கொண்டால் சுமார் 30 அல்லது 35 வருடங்களுக்கு பிறகு ஒரு வழியாக நீங்கள் முடிவு செய்து, ஏய் நல்லா தான் வாழ்ந்துட்டுருக்கோம், நீ என்ன நினைக்கிறேன்னு வீங்க. எங்களுக்குள் இப்போது ஒரு சிறப்பான உறவுமுறை இருக்கிறது. நான் நினைத்தது நான் செய்கிறேன், அவர் நினைத்தது அவர் செய்கிறார். முடிந்தவரை நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். எல்லோருமே சூழ்நிலைகளாலும் மக்களாலும் கட்டுப்படுத்தப்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது உண்மையான விடுதலை கிடைக்கிறது. அவரது மறுரூபமாக்கும் வல்லமை நமக்கு வருகிறது. அவரால் நம்மை உள்ளும் புறமும் மாற்ற முடியும். Thank you.
இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது.